إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இந்த மண்ணிலே வாழுகின்ற எல்லா மைந்தர்களுக்கும் இம்மையில் அருள் செய்து மறுமையிலே தனக்கு கட்டுப்பட்டு நடந்த தன்னுடைய முஸ்லிமான மூமினான அடியார்களுக்கு மட்டும் அருள் செய்யும் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவனை புகழ்ந்தவனாக. சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் சொல்லையும் செயலையும் பேச்சையும் மூச்சையும் அவர்கள் மொழியையும் வழியையும் தம் வாழ்விலே எடுத்து நடக்க துடியாய் துடிக்கும் ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இறுதி நாள் வரைக்கும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وهين أولين أمير إن بوري يار என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த இடத்திலே குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நான் தருகின்ற சான்றுகளை முஸ்லிம்கள் நன்றாக தம் சிந்தையிலே இருத்திக் கொள்ள வேண்டும். காரணம், சத்தியத்திற்கு சாவு மடியடிக்கலாம் என்று நினைக்கின்ற சதிகாரர்களுக்கு முன்னால் நீங்கள் சமாதி அடைந்துவிடக் கூடாது. அவர்கள் எமக்கு எதிராக செய்கின்ற சதிகளுக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னாவின் விடயங்களை உங்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்வீர்களானால் அவர்களுடைய அசத்தியத்திற்கு நீங்கள் சாவுமணி அடித்து அதனை நீங்கள் சமாதியாக்கலாம். சத்தியத்தை விளங்குகின்றவர்கள் இந்த தலைப்பில் சொல்லப்படுகின்ற விடயங்களை சரியான சிந்தனையோடு செவிமடுத்து திறந்த மனதோடு உள்வாங்குவார்களேயானால் சத்தியம் எது என்பதை அவர்களுக்கு அது யோசிக்க வைக்கும். இந்த வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்திற்கு முன்னர் இந்த மண்ணிலே எந்த கொள்கையை மனிதர்களுக்கு எத்தி வைத்தார்களோ அந்த கொள்கையை அவர்கள் எத்தி வைத்த போது அந்த இஸ்லாத்தை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். இன்று அதே இஸ்லாத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாம் எட்டி வைக்கின்ற போது மக்கள் ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் பார்க்கிறார்கள். இது அதிசயமான ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் ஒரு பரதேசியாக ஆரம்பமாகியது. மக்கள் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலைமையிலே இந்த இஸ்லாம் இந்த மண்ணிலே உதயமாகியது. ஃபஸயஊது கமா பதா, அது ஆரம்பித்தது போன்று ஒரு நிலைமைக்கு மீண்டும் திரும்பும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தூபா லில் குரபா, அந்த புதுமையானவர்களுக்கு சுபசோபனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அமீர் என்ற ஒரு வார்த்தையை நாம் பிரயோகிக்கிறோம், பைஅத் என்ற ஒரு வார்த்தையை நாம் பிரயோகிக்கிறோம். அமீருக்கு பைஅத் செய்ய வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பழைய கொள்கையை நாம் எட்டி வைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நன்மாராயத்தை கூறினார்களோ அதன்படி மக்கள் எங்களை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பைஅத் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற போது மக்கள் கேட்கிறார்கள், ஆட்சி இல்லாத இந்த காலத்திலும் பைஅத் செய்ய வேண்டுமா? என்ன காரணம்? இஸ்லாம் எப்போது என்று ஆச்சரியமான ஒன்றாக ஆரம்பமாகியதோ அதே போன்ற ஒரு நிலைமைக்கு இந்த இஸ்லாம் மீண்டும் திரும்பும் என்று சொன்னார்கள். நாம் சொல்கிறோம், அந்த நிலைமைக்கு இஸ்லாம் திரும்பி இருக்கிறது. மக்களுக்கு இஸ்லாம் என்றால் எதுவென்று தெரியாது. மக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இல்லாத ஒன்றை நாம் சொல்லவில்லை. குர்ஆனிலும் சுன்னாவிலும் காணப்படுகின்ற 1400 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த அதே இஸ்லாத்தை சொல்கிறோம், மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். கேட்கிறார்கள், பைஅத் அது ஒரு ஆட்சி உள்ள காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்று சத்தியத்திற்கு சரி செய்கின்றவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி. குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லாலும் செயலாலும் பின்பற்றுகின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவர்களுக்கு வைக்கின்ற பதில், பைஅத் என்பது ஆட்சி உள்ள காலம் அல்ல, ஆட்சி இல்லாத மக்காவுடைய காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, புதிய ஒன்றாக இருக்கிறது, அதனால் கேட்கிறார்கள். ஆட்சியில் தான் பைஅத் செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வழி தவறிய ஒரு சாரார். ஆட்சியில் அல்ல, மக்கா போன்ற ஆட்சி இல்லாத காலங்களிலும் பைஅத் செய்யலாம். நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். உங்களுக்கும் எனக்கும் எம் சமூகத்துக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு, இத்தபிஊஹு லஅல்லகும் தஹ்தூன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டுமானால் இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுது நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று எந்த தூதரை சொல்கிறோமோ அந்த தூதர் மக்காவுடைய ஆட்சி இல்லாத காலத்தில் விமாத் என்ற ஒரு மனிதரிடத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி பைஅத் எடுத்திருக்கிறார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் பொறுத்தவரைக்கும் அதிலே சுய கருத்து எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கப்படுத்துவது எது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இதுதான் இந்த சமூகத்தில் நடக்கிறது. மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஏதாவது ஒன்றை மார்க்க விடயத்திலே முடிவெடுத்து விட்டால் அதிலே தம்முடைய சொந்த அபிப்பிராயத்தை தெரிவிப்பதற்கு மூமினான எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் அருகதை இல்லை. உமை யாசில்லாக வர சூழகு பகது வல்ல வலாலம் முபீனா, யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து சுய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார்களோ அவர்கள் மிக தெளிவான ஒரு வழிகேட்டின் பால் வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே பைஅத் ஆட்சி இல்லாத மக்காவுடைய காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். சுய கருத்து கொண்டு வந்து யாராவது திணிக்க முற்படுகின்ற போது அது தீனுடைய விளக்கமா வழி தவறியவர்களின் சுய விளக்கமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பைஅத் இருக்கிறது என்று ஒருவர் சொன்னால் அதற்கு விளக்கமாக அவர் குர்ஆனையும் சுன்னாவையுமே சான்றாக வைக்க வேண்டும். நாம் சொல்கிறோம் பைஅத் இருக்கிறது, ஆட்சியுடைய காலத்திலும் இருக்கிறது, ஆட்சி இல்லாத காலத்திலும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிமாத் என்ற நபித்தோழரிடத்திலே மக்காவில் வைத்து ஆட்சி இல்லாத போது பைஅத் எடுத்தார்கள். அதே போன்று ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, நானும் எனது தந்தையும் எனது இரண்டு மாமாமார்களும் நாம் இஸ்லாத்திற்காக வேண்டி மக்காவில் ஒரு பள்ளத்தாக்கிலே நாம் பையத்து செய்தோம். மக்காவிலே நானும் எனது தந்தையும் எனது இரண்டு மாமாமார்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பையத்து செய்தோம் என்று மிக தெளிவாக புகாரியிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? லிதுபையின லின்நாஸி மா நுஸில இலைஹிம், மக்களுக்கு இறக்கப்பட்டதை நீர் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி உமக்கு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறோம். எமக்கு தெளிவுபடுத்துபவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவதைத்தான் தெளிவாக நாம் எடுக்க வேண்டும். அது தவிர எந்த மூமினுக்கு கூட அதனை விட்டுவிட்டு சுய அபிப்பிராயம் தெரிவிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது காரியம். இரண்டாவது, ஒரு அமீருக்கு பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற போது இல்லை, இந்த பையத்து நபிக்கு மட்டும் விசேடமானது, ஒரு அமீரால் இந்த பையத்தை எடுக்க முடியாது. காலத்திற்கு காலம் மார்க்க அறிஞர்கள் என்ற போர்வையில் இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சுய விளக்கங்கள் தான். ஆனால் அதற்கு மறுப்பாக நாம் சுய விளக்கங்களை கொடுப்பதில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்திய தெளிவுகளைத்தான் நாம் உங்களுக்கு முன்வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பையத் விசேடமானது, அவர்கள் மட்டும் பையத்தை எடுக்கலாம் என்ற ஒரு வாதத்தை இவர்கள் மக்களை குழப்புவதற்காக சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இந்த பையத் விசேடமானது என்று குர்ஆனிலும் சுன்னாவிலும் எந்த இடத்திலும் கிடையாது. என்ன காரணம்? அந்த தூதரை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். அந்த தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த தூதரை பின்பற்றுமாறு சொல்லப்படுகிறதோ அந்த தூதரை நாமும் எமது இந்த முஸ்லிம்களும் பின்பற்றக்கூடாதா? எந்த தூதருடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த முன்மாதிரியை எமக்கு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதா? குரானிலும் சுன்னாவிலும் பைஅத் நபிக்கு மட்டும் விசேடமானது என்று எங்குமே சொல்லப்படவில்லை. ஆனால் இது தவிர எவ்வளவோ விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எனக்கு மட்டும் சொந்தமானது, இது என் குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானது, இதனை இவர்கள் யாரும் செய்யக்கூடாது, இது எனக்கு மட்டும் பிரத்யேகமானது என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ஏன் இந்த பையத்தை சொல்லவில்லை? உதாரணத்துக்கு சொன்னார்கள், லா நபிய பாதி அன ஹாதமுன் நபியின், நான் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை, எனக்கு பிறகு நுபுவத்து கிடையாது, நான் இறுதி நபி என்று தெளிவாக சொன்னார்களே. மக்களுக்கு நீர் தெளிவுபடுத்துவதற்காக இந்த வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம். அழகாக தெளிவுபடுத்தினார்கள், எனக்கு பின் எந்த ஒரு நபியும் வர முடியாது. மக்கா இருக்கிறது, இது ஒரு புனிதமான கண்ணியமான பிரதேசம், அங்கு யுத்தம் செய்ய யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை, எனக்கு மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகாக, எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள், எனக்கு பிறகு நபி கிடையாது, நான் இறுதி நபி. ஏன் சொன்னார்கள்? மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் உமக்கு நாம் வேதத்தை இறக்கி இருக்கிறோம். தெளிவாக சொன்னார்கள், இந்த மக்கா வெற்றி கொள்ள இங்கே ஒரு போர் செய்வதற்கு கொஞ்ச நேரம் எனக்கு மட்டும்தான் அனுமதி தரப்பட்டிருக்கிறது, வேறு யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. தெளிவாக சொன்னார்கள். அதே போன்று நபிமார்கள் விட்டு செல்கின்ற செல்வங்கள், அது அவர்களை சாராது, அது அவர்களுடைய வாரிசுகளுக்கு கிடைக்காது என்று எவ்வளவு அழகாக சொன்னார்கள். ஏன் இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவில வைத்து என்ன கேட்டார்கள்? அலா ஹல் பல்லகது, உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா என்று தன் கடமையை திறம்பட செய்த திருப்தியோடு அந்த முஸ்லிம்கள் ஆம் என்று சான்று பகர்ந்ததும், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இரு என்று அல்லாஹ்வை சாட்சியாக வைத்தார்கள். தம் கடமையை அழகாக செய்தார்கள் தானே. இறுதி ஹஜ்ஜிலே அந்த சஹாபாக்கள் சான்று பகர்ந்தார்களே, நுபுவத்து எனக்கு பிறகு கிடையாது, மக்காவிலே போர் செய்ய ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு மட்டும்தான் அனுமதி தரப்பட்டது. இது போன்ற ஏராளமான விடயங்களை குறிப்பாக சொந்தமாக்கி தனிமையாக சொன்னார்களே. இது போன்று என் பையத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்று நீங்கள் சிந்திக்க கூடாதா? எனவே பையத்து என்பது ஒரு அமீர் எடுக்க முடியும், அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உரியது என்றால் அதற்கான தனியான சான்றுகள் கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையே முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி. என்னுடைய பெயரை வையுங்கள், என் புயல் புனை பெயரை நீங்கள் வைக்காதீர்கள், முஹம்மது என்று யாரும் வைக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுல் காசிம் என்ற புனை பெயரை எவருமே வைக்க முடியாது, தடை செய்தார்களா இல்லையா? எவ்வளவு அழகாக ஒவ்வொரு விடயத்தையும் விளக்கப்படுத்திய அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுடைய பணியே அல்லாஹ், அல்லாஹ் எத்தி வைப்பதை அவர்கள் மக்களுக்கு எத்தி வைப்பது, அல்லாஹ் சொல்லுவதை அவர்கள் மக்களுக்கு எத்தி வைப்பது. எந்த அளவு என்றால் அவர்கள் வாயினால் தன் இஷ்டப்படி எதனையுமே அவர்கள் பேசுவதில்லை. இந்த அளவு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தூதர் இதனை மட்டுமே பிரத்தியமாக சொல்லவில்லை, பைஅத் நபிக்கு மட்டும் விசேடமானது என்று யாராவது உங்களிடத்திலே சொன்னால் அது சொந்த அபிப்பிராயம் தெரிவிக்கின்ற வணிகட்ட வணிகர்களுடைய கருத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது இரண்டு விடயங்கள். பைஅத் மக்காவிலும் மதீனாவிலும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்சி உள்ள காலங்களிலும் செய்யலாம், ஆட்சி இல்லாத காலங்களிலும் செய்யலாம். நானோ எங்கள் ஜமாத்தோ சுய விளக்கம் கொடுக்கவில்லை, ஹதீஸ்களிலே சான்று இருக்கிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் தவிர எந்த ஒன்றையும் உங்களுக்கு நான் சான்றாக முன்வைப்பானே ஆனால் அதனை நீங்கள் புறந்தள்ளி விடுங்கள், வஹியுடைய வார்த்தையை மட்டும் உங்களுக்கு ஆதாரமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சிலவேளை ஒரு சம்பவத்திற்காக ஒன்றை நான் சொல்லலாம், அது குர்ஆனும் சுன்னாவும் இல்லாமல் இருந்தால் அதனை நீங்கள் ஆதாரமாக எடுக்காதீர்கள். ஒரு எடுக்கோளுக்காக வேண்டி நான் உங்களுக்கு உதாரணத்திற்கு சொல்லலாம், அது ஆதாரம் அல்ல. குர்ஆனும் சுன்னாவும் ஆதாரமாக இருக்குமானால் அதனை மட்டுமே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பைஅத் மக்கா போன்ற ஆட்சி இல்லாத காலத்திலும் செய்யலாம், மக்களுக்கு மத்தியிலே ஒரு பரவலான கருத்து ஆட்சியில் தான் பைஅத். இரண்டாவது வாதம், பைஅத் என்பது அது நபிக்கு மட்டும் விசேடமானது. இந்த இரண்டிற்கும் ஜமாத்துல் முஸ்லிமீன் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் தெளிவான பதில்களை தெளிவோடு எட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வரிசையிலே இன்றைய என்னுடைய தலைப்பு என்னவென்றால், வஹியின் ஒளியில் அமீர் என்பவர் யார்? இதற்கு இந்த தலைப்பை நான் தெரிவு செய்வதற்கு காரணம், எப்படி பையத் மக்காவில் மட்டும் செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார் ஒரு சுய விளக்கத்தை கொடுத்தார்களோ, பையத் நபிக்கு மட்டும் சொந்தமானது என்று எப்படி இன்னொரு சாரார் ஒரு சுய விளக்கத்தை கொடுத்தார்களோ, அதே போன்று இன்னொரு சாரார் அமீர் என்பவர் யார் தெரியுமா என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லாத ஒரு சுய விளக்கத்தை கொடுத்து, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனிலே அமீர்களாக இருப்பவர்கள் அமீர்கள் அல்ல என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவில் இருந்து தெளிவான ஆதாரம் அல்ல. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு அமைப்பினரால், அவர்களிலே இருக்கின்ற ஒரு மூத்த அறிஞரால், அமீருக்கு கட்டுப்படுதல் ஒரு ஆய்வு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு நூல் கடந்த வருடம் வெளியிட்டிருக்கிறார்கள். அமீருக்கு கட்டுப்படுதல் ஓர் ஆய்வு. அதிலே குர்ஆனும் சுன்னாவும் அமீர் என்று சொல்வதற்கு மாற்றமாக அவர்கள் ஒரு சாராரை அமீர் என்று சொல்கிறார்கள். அந்த நூலின் 35வது பக்கத்தில் அவர்கள் எழுதுவதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். அமீர் என்றால் கட்டளையிடுபவர், உத்தரவிடுபவர் என்பது இதன் நேரடி பொருளாகும். அமீர் என்றால் கட்டளையிடுபவர், உத்தரவிடுபவர் என்பது இதன் நேரடி பொருளாகும். அந்த புத்தகத்தின் 35வது பக்கத்தில் அந்த புத்தகத்தின் ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், யாரிடம் தண்டிக்கும் அதிகாரமும் கட்டாயப்படுத்தும் அதிகாரமும் உள்ளதோ அவர் தான் கட்டளையிட முடியும். யாரிடம் தண்டிக்கும் அதிகாரமும் கட்டாயப்படுத்தும் அதிகாரமும் உள்ளதோ அவர் தான் கட்டளையிட முடியும். எவ்வித அதிகாரமும் இல்லாதவர் கட்டளை பிறப்பிக்க முடியாது. இப்ப அவர் விஷயத்துக்கு வராரு. அமீர் என்று ஒருவரை பற்றி கூற வேண்டுமானால் அவர் அதிகாரமுடையவராக இருக்க வேண்டும். அமீர் என்று ஒருவரை பற்றி கூற வேண்டுமானால், மேலே சொன்னார் அமீர் என்றால் கட்டளையிடுபவர், உத்தரவிடுபவர் என்பதுதான் நேரடி பொருள். இப்பொழுது விளக்கப்படுத்துகிறார், அமீர் என்று ஒருவரை பற்றி கூற வேண்டுமானால் அவர் அதிகாரமுடையவராக இருக்க வேண்டும், தனது கட்டளையை மீறக்கூடியவரை அவர் தண்டிக்க நினைத்தால் தண்டிக்க சக்தி இருக்க வேண்டும், இவர் தான் அமீர். இங்கே அரபு மொழியிலும் இல்லாத, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லாத ஒரு வரை விளக்கணத்தை இவர் அமீருக்கு கொடுக்கிறார். என்ன, அமீர் என்றால் கட்டளையிட வேண்டும், அதனை மீறுகின்றவருக்கு தண்டிக்க நினைத்தால் அவர் தண்டிப்பதற்கு சக்தியுடையவராக இருக்க வேண்டும். இப்பொழுது முதலிலே அரபு மொழியிலே அமீர் என்றால் யார் என்பதை கவனியுங்கள். இவருடைய வாதம், அமீர் என்றால் அதிகாரம் இருக்க வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும், இதுதான் அவருடைய வாதம். முஞ்சித் என்ற அரபு அகராதியிலே அமீர் என்ற வார்த்தைக்கு இப்படி எழுதுகிறார்கள், அல் அமீர் மன் தவல்லா அம்ர கௌமின் வஇல்லம் யகுன் மின் அஸ்லின் ஷரீஃப். அரபு மொழியிலே அவர்கள் எழுதுகிறார்கள், தலைமைத்துவ பரம்பரையை சேர்ந்தவராக இல்லாவிட்டாலும் ஒரு கூட்டத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றவர் அமீர் என்று சொல்லப்படுவார். தலைமைத்துவ பரம்பரையை சேராதவராக இருந்தாலும் ஒரு சமூகத்தின் நிர்வாக பொறுப்பை எடுத்தவர் அமீர் என்று சொல்லப்படுவார் என்று அரபு அகராதியிலே முதலாவது இந்த அமீர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் எடுக்கிறார்கள். நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக வருகின்றவர்களுக்கு நாம் குர்ஆன் சுன்னாவில் இருந்து சரியான பதிலை கொடுக்க வேண்டும். எனவே முதலாவது அரபு மொழியிலே ஒரு கூட்டத்தின் நிர்வாக பொறுப்பை எடுத்தவருக்கு அமீர் என்று சொல்லப்படும் என்ற விடயத்தை நாம் இங்கு அவதானிக்கும். இரண்டாவது, ஹதீஸில இந்த வாசகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அமீரின் எலி அம்ரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய காரியத்தை பொறுப்பெடுக்கின்ற எந்த அமீராவது, சும்மலா எஜுஹதுலஹும், அவர்களுக்காக பாடுபடாமல் சிரமப்படாமல், வயன்சகுலகும், அவர்களுக்காக விசுவாசமாக நடக்காமலும் இருந்தால், இல்லா லம் எதுகுல் மாஹுமுல் ஜன்னா, அவர்கள் விசுவாசத்தோடு நடக்கவில்லை என்றால், அவர்களுக்காக அந்த அமீர் பாடுபடவில்லை என்றால், அந்த முஸ்லிம்களோடு அவர் சுவனம் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. ஜமாத்திலே இருக்கின்ற உமராக்கள் கவனம் செலுத்த வேண்டும். எந்த கிளைக்கும் ஒரு அமீர் பொறுப்பாக்கப்பட்டு அந்த முஸ்லிம்கள் விஷயத்திலே அந்த அமீர் கவனம் செலுத்தாமலும், அவர்கள் விஷயத்திலே சிரமப்படாமலும், அவர்களுக்கு விசுவாசமாக நடக்காமலும் இருப்பாரையானால், இந்த ஜமாத்தின் அமீராக இருந்தாலும் அந்த முஸ்லிம்களோடு அவரால் சுவர்க்கம் நுழைய முடியாது. லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா, இன்னொரு அறிவிப்பிலே அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாதாரண ஒரு பொறுப்பு அல்ல இந்த பொறுப்பு. ஒரு பொருளுடைய வாடை என்பது, அந்த பொருள் ஒரு தொலைவிலே இருந்தாலும் அந்த வாடை வீசும். சுவர்க்கம் இருக்கிறதே, அதற்கு ஒரு வாடை இருக்கிறது. எந்த அமீர் அந்த முஸ்லிம்கள் விஷயத்தில் சிரமப்படவில்லையோ, அவர்களை பற்றி கணக்கெடுக்காமல் கவனையினமாக இருக்கிறாரோ, அந்த அமீர் அவர்களோடு சுவர்க்கம் நுழைய முடியாது. மட்டுமல்ல, சுவனத்தின் வாடையை கூட அவரால் நுகர்ந்து கொள்ள முடியாது. விடயத்திற்கு வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அமீர் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்களின் காரியத்தை பொறுப்பெடுக்கின்ற எந்த அமீராவது. அவர் எப்படி விளக்கப்படுத்துகிறார்? அமீர் என்றால், அவர் தவறு செய்கின்ற போது தண்டிக்க வேண்டும், அதற்கான அதிகாரம் இவரிடத்திலே இருந்தால் தான் அவர் அமீர். ஒரு காலத்திலே அமீருக்கு அந்த அதிகாரம் இருக்கும், நாம் ஒத்துக்கொள்கிறோம். இருந்தால் மட்டும்தான் அமீர் என்பது குர்ஆன் சுன்னாவுடைய வாதம் அல்ல, அரபு மொழியுடைய கருத்தும் அதுவல்ல. முஸ்லிம்களின் காரியத்தை பொறுப்பெடுக்கின்ற எந்த அமீராவது. சிலவேளை அவரிடத்தில் அதிகாரம் இருக்கலாம், ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்களின் காரியத்தை பொறுப்பெடுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீர் என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், சந்திக்கின்ற அதிகாரம் இருக்க வேண்டும். ஒத்துக்கொள்கிறோம், சந்திக்கின்ற அதிகாரம் அமீருக்கு ஒரு காலத்திலே இருக்கும். இருந்தால் மட்டும்தான் அமீர் என்பது குர்ஆனுடைய சுன்னாவுடைய வாதம் அல்ல, அரபு மொழியின் கருத்தும் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமீர் பொறுப்பெடுத்தவரையே அமீர் என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், தண்டிக்கும் அதிகாரம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது, ஃபல் இமாம் ஃபல் அமீர் உல்லதி அலன் நாசி ராயின், மனிதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அமீர் இருக்கிறாரே, இவர் கண்காணிப்பாளர், இவர் ஒரு பொறுப்பாளி, இவர் தன் பொறுப்பை பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்களுக்கு நீர் தெளிவுபடுத்துவதற்காக இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறோம். அந்த தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள், சுய விளக்கம் அல்ல. சுய விளக்கம் சொல்வது மூமின்களுக்கே கூடாத ஒரு காரியம். சுய விளக்கம் கொடுத்தால் வல்லவலாலம் வைதா, அவர்கள் வெகு தூரமான ஒரு தெளிவான வழிகட்டிலே போய்விட்டார்கள். எனவே இந்த இரண்டு ஹதீஸ்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் காரியத்தை பொறுப்பெடுத்த ஒரு மனிதரை அமீர் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் மீது இருக்கின்ற அமீரை ஒரு கண்காணிப்பாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள். எனவே இந்த ஸ்தானத்திலே ஒரு அமீர் இருந்தாலும் அவரை அல்லாஹ்வுடைய தூதர், எந்த தூதர், அவரை பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த தூதர் சொல்கிறார், மக்களுடைய பொறுப்பை எடுத்தவரும் அமீர், மக்களை கண்காணிக்க கூடியவரும் அமீர் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய சொந்த வார்த்தையும் அல்ல. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹயூஹா, அவர் தன் மனோ இச்சைப்படி எதனையுமே பேசுவது கிடையாது, அது வானத்திலிருந்து அவருக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்திலே இந்த இடத்திலே தண்டிக்க வேண்டிய அதிகாரம் இருப்பவர் தான் அமீர் என்று குர்ஆன் சுன்னாவின் வாதம் அன்றி இவருடைய அந்த வாதத்தை மீண்டும் ஒரு தடவை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். தண்டிக்க வேண்டிய அதிகாரம் இருப்பவர் தான் அமீர் என்ற ஒரு வாதத்தை இவர் முன்வைக்கிறார். அவர்தான் அமீர். இந்த வாதம் எந்த அளவு நியாயமானது என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்களாக சிந்திக்க வேண்டாம். அவர் அதே புத்தகத்தின் பக்கம் 18 இப்படி சொல்கிறார், இப்படி எழுதுகிறார், அமீர், ஹலீஃபா, சுல்தான், அமீருல் முஃமினீன் என்பன போன்ற வார்த்தைகளால் நபி அவர்கள் குறிப்பிடப்படவில்லை. நபி அவர்களை அமீர் என்று சொல்லவில்லை, ஹலீஃபா என்று சொல்லவில்லை, சுல்தான் என்று சொல்லவில்லை, அமீருல் முஃமினீன் என்று நபி அவர்கள் அழைக்கப்படவில்லை. நாம் ஒத்துக்கொள்கிறோம், நபி அவர்களை அமீர், ஹலீஃபா, சுல்தான், அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படவில்லை. என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மை அது. அதைவிட விரிந்த, அதே சமயம் ஆட்சி தலைமையையும் உள்ளடக்கிய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வார்த்தையால் அவர்கள் குறிப்பிடப்பட்டார்கள். அமீர் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை, ஹலீஃபா என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை, சுல்தான் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை, அமீருல் முஃமினீன் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தைகளால் அழைக்கப்படவில்லை. எப்படி அழைக்கப்பட்டார்கள்? இதைவிட விரிந்த ஆட்சி தலைமையை உள்ளடக்கிய ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு அழைக்கப்பட்டார்கள். உண்மை, ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அமீருக்கு என்ன வரைவிலக்கணம் சொல்கிறார்? தண்டிக்க நினைத்தால் தண்டிக்க வேண்டும் என்ற அதிகாரம் அமீருக்கு இருக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைவிட விசாலமான ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை தண்டிக்க அல்ல, தன்னையே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே மக்காவிலே வாழ்ந்தார்களா இல்லையா? அமீர் என்றால் தண்டிக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர் அமீர். ரசூலுல்லாஹ் அமீர் அல்ல, இமாம் அல்ல, ஹலீஃபா அல்ல, அமீருல் முஃமினீன் அல்ல. அதனை விட விரிந்த பரந்த ஆட்சியை கொண்ட ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். எவ்வளவு விசாலமானது ரசூலுல்லாஹ். ஆனால் இவருடைய வாதத்தை கொண்டு வந்து பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் பயந்து அல்லது அவர்களை காத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். பயந்து என்பது அல்ல, அவர்களை காத்துக் கொள்ள முடியாது. மற்றவர்களை தண்டிப்பது என்பது எங்கே பாருங்கள், ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். உக்பா இப்னு அபி முயீத் என்ற ஒருவன் ஒரு துணியை கொண்டு வந்து அவர்களுடைய கழுத்தை அப்படியே இறுக்குகிறான். பாருங்கள், அமீரை விட, ஹலீஃபாவை விட, அமீருல் முஃமினீனை விட அந்தஸ்தால் உயர்ந்த ஒருவர் என்ன செய்யப்படுகிறார்கள்? மற்றவர்களுக்கு அதிகாரம் செலுத்த அல்ல, தன்னையே சரியாக காப்பாற்ற முடியவில்லை அவர்களால், அப்படியே இருக்கிறார்கள். வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் என்று சொல்கின்ற ஒரு மனிதனையா நீ கொலை செய்ய பார்க்கிறாய்? எனவே இவருடைய அதே வாதத்தை இந்த இடத்திலே கொண்டு வந்து நாம் நோக்குவோமேயானால், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தூதர் இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு துருப்பாக்கி நிலைமை வந்துவிடும். நஊது பில்லா. அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அதே போன்று அந்த கஅபாவிலே தொழுதார்கள், மற்றவர்களை அல்ல தன்னை காப்பாற்ற முடியவில்லை. அதே தொழுகையிலே சுஜூதிலே இருக்கின்ற போது ஒட்டக குடல்களை கொண்டு வந்து அப்படியே போடுகிறார்கள். என்ன செய்தார்கள்? அதிகாரத்தோடு இருந்தார்களா இல்லையா? நாம் சொல்கிறோம் அதிகாரத்தோடு இருக்கவில்லை. ஆனால் இவருடைய வாதம் மிக தவறானது. அதிகாரம் இருந்தால் தான் அமீர் என்றால், அதிகாரமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். என்னுடைய வார்த்தையால் உங்களுக்கு விளக்கப்படுத்த வரவில்லை, லிதுபையினுல் லின்னாஸ், அவர்கள் தெளிவுபடுத்தியதை சொல்லாலும் செயலாலும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். என்ன காரணம் தெரியுமா? இந்த சத்தியத்தை பற்றி சிந்திக்கின்றவர்கள், இணையத்தளத்தின் ஊடாக இதனை கேட்கின்றவர்கள், இப்படியான சதி வலைகளிலே நீங்கள் விழுந்துவிடக் கூடாது. குர்ஆன் சுன்னாவை தனி மனித சுய கருத்துக்களோடு நீங்கள் அரசி பார்க்க வேண்டாம். குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய, அதாவது குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்படுகின்ற விடயங்களை அந்த குர்ஆன் சுன்னாவோடு நீங்கள் உரசி பார்த்துக் கொள்ளுங்கள். தனி மனிதர்களின் சுய விளக்கங்களோடு நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் அதிலே உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை 18 பக்கத்திலே அவர் எழுதுகிறார். எந்த விடயத்தை? ரசூலுல்லா என்பது மிகவும் பரந்த விரிந்த ஒரு பொருளை கொண்டது என்ற வாதத்தை அவர் அந்த இடத்திலே அந்த ஆசிரியர் 18 பக்கத்திலே எழுதுகிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தங்களுடைய அந்த ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தால் இந்த மனிதரையும் கண்டிக்க அல்ல, அவர்களையே காப்பாற்ற முடியாமல் இருந்தது. அவருடைய அடுத்த வாதத்தை பாருங்கள், என்ன சொல்ல வருகின்றார் என்றால், ஒவ்வொன்றாக இப்படி இப்படி விளக்கப்படுத்தி இன்று ஒரு சாரார் தங்களை அமீர் என்று அழைத்துக் கொள்கிறார்களே, இவர்கள் அமீர் கிடையாது. சிறந்த ஒரு தலை சிறந்த எழுத்தாளர், அதனால் மக்கள் கவரப்பட்டு விடுவார்கள். இவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், இவர் எழுதினால் அது 100 சரியாகத்தான் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையிலே மக்கள் இருக்கிறார்கள். அந்த புத்தகம் இன்று பரவலாக மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டிருக்கிறது. சிலர் கேட்கிறார்கள் நேரடியாக வந்து, இதற்கு என்ன விளக்கம், இதற்கு என்ன மறுப்பு என்று கேட்கிறார்கள். 37 பக்கத்திலே ஒரு இடத்திலே அவர் இப்படி எழுதுகிறார், அதிபராக இருப்பவர் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருவரை அதிகாரியாக நியமித்து அவர் மூலம் தான் நிர்வாகம் செய்ய முடியும். அதிபராக இருப்பவர் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருவரை அதிகாரியாக நியமித்து அவர் மூலம் தான் நிர்வாகம் செய்ய முடியும். இப்படி அதிபரால் சில பகுதிகளை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்பட்டவர்கள் தான் இஸ்லாத்திலே அமீர்கள் எனப்படுவார்கள். பாருங்கள் இவருடைய அடுத்த வாதத்தை. அமீர் என்பவர் யார் தெரியுமா? ஒரு அதிபரால், ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்ட அதிபரால் பல பகுதிகளுக்கு நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி நியமிக்கப்படுகிறார்களே, இவர்கள் தான் அமீர் என்று தன்னுடைய வாதத்தை அவர் எழுதி சுமார் 10 மேற்பட்ட ஆதாரங்களை கொண்டு வருகிறார். ஒரு அதிபர் இருக்க வேண்டும், அவரால் எல்லா பகுதிகளையும் கிளைகளையும் தன்னால் சரியாக கண்காணிக்க முடியாது என்பதால் ஒவ்வொரு கிளைக்கும் ஒருவரை நியமிப்பாரே அந்த அதிகாரி, அந்த அதிபர், இவர்கள் தான் அமீர் என்று சொல்லப்படுவார்கள் என்பது அவருடைய அடுத்த வாதம். ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிபராக இருந்தார்கள், அம்பு எய்யும் போர் வீரர்களுக்கு ஒருவரை அமீராக நியமித்து அனுப்பினார்கள். அமீராக நியமித்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீராக நியமித்து அனுப்பினார்கள். இன்னொரு சம்பவத்தை கொண்டு வருகிறார், முஅத்தா போரின் போது ஒருவரை அமீராக நியமித்து அனுப்பினார்கள். எனவே ஒருவர் அதிபராக இருந்து கீழே அமீரை அவர் நியமிக்க வேண்டும், கீழே அமீரை அவர் நியமிக்க வேண்டும். அதே போன்று ஒரு படைக்கு இன்ன சஹாபியை அமீராக நியமித்து அனுப்பினார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸ், குதிரை வீரர்களுக்கு இந்த சஹாபியை அமீராக நியமித்து அனுப்பினார்கள். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜுக்காக ஒரு குழு புறப்பட்ட போது இன்ன சஹாபியை அமீராக நியமித்து அனுப்பினார்கள். அதே போன்று பஹ்ரைனுக்கு ஒரு நபிசோழரை அமீராக நியமித்து அனுப்பினார்கள். அதே போன்று யமனுக்கு அனுப்பினார்கள். அதே போன்று கூபாவுக்கு அனுப்பினார்கள். பல நகரங்களுக்கும் அமீராக ஆக்கினார்கள். அமீராக ஆக்கியவர் யார்? ஒருவர் அதிபராக இருந்து பல பகுதிகளுக்கும் அமீராக அவர் நியமிக்கிறாரே, இவர்தான் அமீர். நாம் சொல்கிறோம் அப்படி நியமிக்கப்படுகின்றவர்களும் அமீர், ஆனால் அவர்கள் மட்டும் தான் அமீர் என்பது அல்ல. இவர் காட்டிய அனைத்து ஆதாரங்களும் ஆதாரபூர்வமானவை, அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீராக நியமித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நியமித்தால் மட்டும் தான் அமீர் என்பதுதான் இவருடைய வாதம். இப்படி இவர் 10க்கு மேற்பட்ட ஆதாரங்களை கொண்டு வருகிறார். அதே போன்று ஒரு ஹலீஃபா நியமிக்க வேண்டும். ஒன்று நபி போன்ற பெரிய அந்தத்தில் இருக்கின்ற ஒரு அதிபர் நியமிக்க வேண்டும், அல்லது ஒரு அமீர் நியமிக்க வேண்டும் என்பதுதான் இந்த 10 ஆதாரங்களை கொண்டு வந்து இவர் எழுதுகிறார். அதன் பிறகு அந்த ஆதாரங்களின் பின்னர் ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுக்கிறார். ஒருவர் அமீராக இருக்க வேண்டுமானால் அவருக்கு மேலே ஒரு இமாம், ஒரு ஹலீஃபா, ஒரு சுல்தான், அமீருல் மூமினின் இருந்தாக வேண்டும். ஒருவர் அமீராக இருக்க வேண்டுமானால் அவருக்கு மேலே இந்த ஆதாரங்களை கொண்டு வந்து நபி அவர்கள் நியமித்தார்கள். யுத்தத்திற்கு நியமித்தார்கள், படைக்கு நியமித்தார்கள், போர் வீரர்களுக்கு நியமித்தார்கள், குதிரை வீரர்களுக்கு நியமித்தார்கள், ஹஜ்ஜுக்கு நியமித்தார்கள், கூபாவுக்கு நியமித்தார்கள், யமனுக்கு நியமித்தார்கள், பஹ்ரைனுக்கு நியமித்தார்கள், நியமித்தார்கள். எனவே இப்படி நியமிக்கப்படுபவர்கள் மட்டும் தான் அமீர் என்பதுதான் அவருடைய வாதம் அல்ல. நாம் சொல்கிறோம் அப்படியும் அமீர்மார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாதம் எவ்வளவு தவறானது தெரியுமா? எந்த வாதம்? ஒருவரை அமீராக நியமிக்க மேலே ஒருவர் இருக்க வேண்டும், ஹலீஃபா அல்லது நபி இருந்தால் தான் அவர் அமீர். நாம் சொல்கிறோம் அப்படி இருந்து நியமித்தாலும் அமீர், இல்லாவிட்டாலும் மேலே சொன்ன ஆதாரங்களின் அடிப்படையிலே முஸ்லிம்களின் காரியத்தை பொறுப்பெடுத்தவர் அமீர். குர்ஆன் சுன்னா சொல்கிறது. இவர் இதனை மட்டும் எடுத்துக்கொண்டார். நாம் சொல்கிறோம் இதனையும் எடுங்கள். மேலே ஒரு அதிகாரி இருந்து நியமிப்பவர், அவரையும் குர்ஆன் சுன்னா அமீர் என்று சொல்கிறது. முஸ்லிம்களின் காரியத்தை மட்டும் பொறுப்பெடுத்தாரே, அவரையும் அதே குர்ஆன் சுன்னா அமீர் என்று சொல்கிறது. முஸ்லிம்களை கண்காணிப்பவர், அவரையும் குர்ஆன் சுன்னா அமீர் என்று சொல்கிறது. இவர் தமக்கு சாதகமான ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாத ஒரு வேலை, வேதத்திலே சிலதை ஈமான் கொண்டு சிலதை நிராகரிப்பது யூதர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை, அமீராக நபி அவர்கள் நியமித்தார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரும் அமீர், இவரும் அமீர் என்று உங்களுக்கு நான் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே மேற்கோள் காட்டிய ஹதீஸை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அமீர் என்பது இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் உள்ளடங்குவார்கள். அந்த 10 ஆதாரங்களையும் நாம் மறைக்கவில்லை. அவர்களும் அமீர், இப்படிப்பட்டவர்களும் அமீராக இருப்பார்கள். சரி, அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த சஹாபாக்களிலே சிலர் இருந்தார்கள். பாருங்கள், அமீர் என்ற வார்த்தைக்கு அவர்கள் என்ன விளக்கம் வழங்கினார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இவர் சொல்கிறார் இந்த ஹதீஸை வைத்து இது நிபந்தனை, மேலே ஒருவர் இருந்து நியமித்தால் மட்டுமே அமீர் என்று இவர் வாதிடுகிறார். ஆனால் இந்த விளக்கம் அந்த சஹாபாக்களுக்கு இருக்கவில்லை. நவீன காலத்திலே அணுகுண்டுடைய இந்த அதி நவீன காலத்திலே இந்த அறிஞர் கண்டுபிடித்த இவருடைய கண்டுபிடிப்பு அந்த சஹாபாக்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். சகீபா பனு சாயிதாவிலே அடுத்த அமீரை தெரிவு செய்ய வேண்டும் என்று எல்லோரும் திரளாக கூடிவிட்டார்கள். இவருடைய வாதம் என்ன? ஒரு அதிபர் இருந்து கீழே நியமிப்பவர் தான் அமீர் என்பது இவருடைய வாதம், இவருடைய கண்டுபிடிப்பு. ஆனால் அந்த அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட சஹாபாக்கள் கூட இப்படி விளங்கவில்லை. இது ஒரு எடுத்து காட்டுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய ஆதாரம் இது மட்டும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஹதீஸ்களை உங்களுக்கு நான் ஆதாரமாக காட்டிவிட்டேன். என்ன சொன்னார்கள்? அன்சாரிகள் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருந்தார்கள். சகீஃபா பனு சாயிதாவிலே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாரும் கிடையாது, அங்கே நபி மரணித்து விட்டார்கள். இவருடைய வாதப்படி ஒருவர் இருந்து நியமிக்க வேண்டும் அமீரை, அவர் தான் அமீர். சொன்னார்கள் சஹாபாக்களில சிலர் அறியாதவர்கள், மின்னா அமீருன் வமின்கும் அமீருன், எங்களில் இருந்து ஒருவரை நாங்கள் அமீராக தெரிவு செய்வோம், உங்களில் இருந்தும் ஒருவரை நாங்கள் அமீராக தெரிவு செய்வோம் என்று அவர்கள் அறியாத காரணத்தினால் இருந்தாலும் அமீர் என்ற வார்த்தையை அவர்கள் அந்த இடத்திலே பிரயோகிக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் சஹாபாக்களாக இருந்தாலும் சில விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன சொல்கிறார்கள், எங்களில் இருந்து ஒரு அமீர், உங்களில் இருந்து ஒரு அமீர், அந்த விடயம் தவறானது என்பது அவர்களுக்கு பின்னால் உணர்த்தப்படுகிறது. ஆனால் அவர்கள் பாவித்த வார்த்தை பிரயோகம் என்ன தெரியுமா, மின்னா அமீருன் வமின்கும் அமீருன், எங்களில் இருந்து ஒருவரை அமீராக தெரிவு செய்வோம், உங்களில் இருந்தும் ஒருவரை அமீராக தெரிவு செய்வோம். இவருடைய கண்டுபிடிப்பு என்ன, ஒருவர் அமீராக வருவதாக இருந்தால் ஒரு அதிபர் இவரை ஒரு பகுதிக்கு அமீராக நியமிக்க வேண்டும். இது இவருடைய வாதம். இவர் ஆதாரம் கொண்டு வந்து அதிலிருந்து தவறான விளக்கம் எடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரம் பத்துக்கு மேற்பட்டு இருக்கிறது தானே, ஆதாரம் இருக்கிறது, அந்த ஆதாரத்தில் இருந்து இவர் ஒரு தவறான விளக்கம் எடுக்கிறார். அந்த சஹாபாக்கள் கூட விளங்கி இருக்கவில்லை, மேலே ஒருவர் இருந்து ஒரு அதிகாரி இருந்து நியமிக்கப்படுபவர் தான் அமீர் என்று இந்த அறிஞர் எழுதுவது போன்று அவர்கள் விளங்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒரு அமீர், எங்களிலே ஒரு அமீர். என்ன நினைத்திருந்தார்கள் அவர்கள், அமீர் என்பதை தேவையின் போது முஸ்லிம்கள் சேர்ந்து நியமிக்கலாம் என்பதை அவர்கள் விளங்கியிருந்தார்கள். இதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய போதனை. அதன் பிறகு அந்த இடத்திற்கு அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னுல் கத்தாப், அபு உபைத் இப்னுல் ஜர்ரா, மூன்று சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்த அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, இந்த சஹாபாக்களாவது சில வேளை அறிவீனமாக ஏதாவது சொல்லி இருப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, நஹ்னுல் உமரா, நாங்கள் தான் அமீர்மார்களாக இருப்போம். அன்துமுல் உஸரா, நீங்கள் எங்களுக்கு கீழ் இருக்கின்ற அமைச்சர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த வார்த்தையை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கூட அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட அவர்கள் கூட அமீர் என்றால் ஒரு அதிகாரியால் நியமிக்கப்பட வேண்டும் என்ற இவருடைய சுயவாதத்திலே, இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலே அவர்கள் கூட இருக்கவில்லை. அவர்களும் விளங்கினார்கள். அந்த சஹாபாக்கள் விளங்கியது போன்று நாம் எல்லோரும் ஒருவரை அமீராக தெரிவு செய்தாலும் அவர் அமீர் என்று அழைக்கப்படுவார் என்பதுதான் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமிய கிலாபத்தின் முதலாவது கலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படித்தான் விளங்கினார்கள். சரி, அந்த சஹாபாக்களிலே சிலர் அப்படி விளங்கினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி விளங்கினார்கள், நபி ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் அழகாக தெளிவாக சொன்னார்கள். எந்த நபி, வேதத்தை தெளிவுபடுத்துவதற்காக வந்தார்களே அந்த நபி சொல்கிறார்கள், லா யஸாலுல் இஸ்லாமு அஸீதன் இலஸ்னை அஷ்ர கலீஃபா, 12 கலீஃபாக்கள் வரைக்கும் இந்த இஸ்லாம் பலமானதாக இருக்கும். எப்படி 12 கலீஃபாக்கள் வரைக்கும் இந்த இஸ்லாம் பலமானதாக இருக்கும், 12 பேரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீஃபாக்கள் என்று ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இந்த 12 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூனு இஸ்னா அஸ்ர அமீரன், எனக்கு பிறகு 12 அமீர்மார்கள் தோன்றுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது அமீர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 12 பேரையும் ஹலீஃபாக்கள் என்று சொல்லிவிட்டு அதே 12 பேரையும் அமீர் என்று அவர்களே சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் 12 அமீர்மார்கள் வருவார்கள். இப்பொழுது இந்த அபூபக்கர் சித்தீக்கை யாராவது ஒரு தலைவர், ஒரு அதிகாரி அமீராக நியமித்தார்களா? அவர்களை எந்த நபி ஹலீஃபா என்று பாவித்தார்களோ அதே நபி அந்த ஹலீஃபாவுக்கு அமீர் என்ற வார்த்தையும் பிரயோகிக்கிறார்கள் என்பதை இந்த புகாரியிலும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்திலே குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் இன்னும் ஆராய்வோமே, ஆனால் இந்த அமீர் பற்றிய விளக்கங்கள் தெளிவாக விரிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள் தெரியுமா, ஒரு காலம் வரும் உங்களுக்கு கை கால்கள் துண்டிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு வழி நடத்தக்கூடிய ஒரு அமீர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு செய்யப்படுத்து நீங்கள் கட்டுப்படுங்கள். எப்படி கை கால்கள் துண்டிக்கப்பட்ட உறுப்புகள் துண்டாக்கப்பட்ட வேதத்தை கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் செய்யப்படுத்து கட்டுப்படுங்கள். இவர்களுடைய வாதம், அமீரால் ஹலீஃபாவினால் தான் இந்த அமீர் நியமிக்கப்படுவார். அமீர் நியமிக்கப்பட்டால் நீங்கள் கட்டுப்படுங்கள். எப்படி நியமிக்கப்படுவார்? ஒரு ஹலீஃபாவால் நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு வாதத்தை இவர்கள் சொல்கிறார்கள். நாம் சொல்கிறோம், ஹலீஃபாவாலும் ஒரு அமீர் நியமிக்கப்படலாம். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக தெரிவு செய்தார்களே, முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்தும் ஒருவரை அமீராக தெரிவு செய்யலாம். ஒருவர் உங்களுக்கு அமீராக ஆக்கப்பட்டார். எப்படி ஆக்கப்படுவார்? ஒரு ஹலீஃபாவாலும் ஆக்கப்படுவார், மக்களாலும் அவர் அமீராக ஆக்கப்படுவார். இந்த இடத்திலே சை முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒருவர் அமீராக ஆக்கப்பட்டால். எனவே அமீராக ஆக்கப்படுவது இரண்டு சூழ்நிலைகளா, ஒன்று மேலிருக்கின்ற ஒரு ஹலீஃபாவாலும் ஒரு மனிதர் அமீராக ஆக்கப்படலாம். அதே போன்று எப்படி இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் அமீராக தெரிவு செய்தார்களோ, இது போன்றும் மக்கள் ஒரு அமீரை தெரிவு செய்யலாம். ஆனால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அமீர் நியமிக்கப்பட்டால் என்று தெளிவாக சொன்னார்களோ, அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சத்தகூனு அலைக்கும் உமரா, உங்களிடத்திலே உங்களுக்கு சில அமீர்மார்கள் தோன்றுவார்கள், அவர்களிலே நல்லதையும் நீங்கள் காண்பீர்கள், அவர்களிலே சில செயல்களிலே நீங்கள் தீயதையும் காண்பீர்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமீர் நியமிக்கப்பட்டால் என்ற வார்த்தையை பிரயோகித்தார்களோ, அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சில அமீர்மார்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார்கள். எப்படி 12 ஹலீஃபாக்கள் உங்களுக்கு தோன்றுவார்கள் என்ற வார்த்தையை பிரயோகித்தார்களோ, எனக்கு பின்னால் 12 ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள், சில வேளை அவர்கள் நியமிக்கப்படலாம், நியமிக்கப்படாதவர்களும் இருக்கிறார்கள் ஒரு ஹலீஃபாவால். எனவே 12 ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள் என்று எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அதே நபி சொல்கிறார்கள், சத்தகூனு அலைக்கும் உமரா, உங்கள் மீது சில அமீர்மார்கள் தோன்றுவார்கள். எனவே அமீர் என்பவர் அவர்களுடைய வாதத்தின்படி அவர் ஒரு ஹலீஃபாவால் நியமிக்கப்படலாம். அதற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. இல்லாமல் மக்களால் முஸ்லிம்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒருவரும், ஒரு ஜமாத்தின் நிர்வாக பொறுப்பை எடுப்பவரும் குர்ஆன் சுன்னா ஒளியிலே அவர் அமீர் என்று கருதப்படுவார் என்பதை இந்த ஹதீஸிலே நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அதே போன்று அவருடைய வாதத்தை இன்னும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சிலவேளை இந்த தலைப்பை கேட்பதுங்களுக்கு ஒரு பழுவாக தோன்றலாம், ஆனால் இது நீங்கள் மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையான சில அம்சங்கள் இதிலே இருக்கிறது. இது ஒரு ஆய்வு, உபதேசங்கள் இதிலே கிடையாது. இதிலே நீங்கள் கவனமாக விளக்கத்தோடு இதனை நீங்கள் செய்ய எடுக்க வேண்டும். பாருங்கள் இவருடைய வாதத்தை. இது இந்த சம்பவங்களுக்கு நேர்முரணாக இருக்கிறது இவருடைய இந்த வாதம். எப்படி ஒருவரை அமீர் நியமிப்பது என்றால், ஒரு அதிகாரி, ஒரு ஆட்சி உள்ளவர், ஒரு ஹலீஃபா, ஒரு நபி நியமித்தால் தான் அமீர். ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் நடந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது, இப்படியான சம்பவங்கள், இப்படியான இவர் கொடுக்கின்ற விளக்கங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் கிடையாது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை, அபு ஆமீர் என்ற ஒரு சஹாபியை ஒரு படைக்கு அமீராக அனுப்பினார்கள். நன்றாக இந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு அதிகாரி நியமித்தால் தான், ஒரு ரசூலுல்லாஹ், ஒரு நபி, ஒரு ஹலீஃபா நியமித்தால் தான் அமீர் என்பது இவருடைய வாதம். ஆனால் அபு ஆமீர் என்ற ஒரு சஹாபியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கு அமீராக நியமிக்கிறார்கள். நியமித்து இவர் போகிறார், யுத்தம் நடக்கிறது. ஒரு எதிரி எய்த அம்பு இவருடைய முழங்காலிலே வந்து ஒரு பெரும் ஒரு காயத்தை ஏற்படுத்தி அவரால் அசைய முடியவில்லை. யார்? ஒரு அமீர். அந்த நேரத்திலே இந்த அபு ஆமீர் என்பவர் ஒரு நபித்தோழரை அழைத்து, ஒரு சஹாபியை அழைத்து, நான் சலாம் சொல்லியதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னுடைய சலாத்தை எட்டி வைத்து எனக்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் சொல்கிறார்கள், அபு ஆமீர் அலன்னார், அவர் மரண தருவாயிலே இருந்ததால் என்னை அவருக்கு பின்னால் அமீராக ஒரு பிரதிநிதியாக என்னை ஆக்கினார். கொஞ்ச நேரத்திற்குள் அவர் மரணம் எய்திவிட்டார் என்று இந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே 4323 சம்பவமாக இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. இது மட்டும் ஒரு ஆதாரம் என்பதல்ல, இது ஒரு எடுகோளுக்காக வேண்டி, ஒரு உதாரணத்திற்காக வேண்டி, ஒரு சம்பவத்திற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நபியால் நியமிக்கப்பட்ட ஒரு அமீர் படையிலே போயிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு காயம் வந்து மரண தருவாயிலே அவர் இருக்கிறார். இவர் பெரிய ஒரு அதிகாரி அல்ல, இவர் ஒரு பெரிய ஒரு அமீர் அல்ல, ஒரு படைக்கு அமீர். இவர் அந்த நேரத்திலே தன்னுடைய மரண வேளையிலே அபு ஆமீர் என்ற இன்னொருவரை இவராக அமீராக நியமிக்கிறார்கள். பி அதாவது அந்த அறிஞருடைய வாதம் மிக தவறான வாதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு அதிகாரி ஒரு நபி நியமித்தால் மட்டும்தான் அமீர் என்பது இந்த சம்பவத்திற்கு நேர்முரணாக வருகிறது. அதே போன்று புகாரியிலே வரக்கூடிய சம்பவத்தை பாருங்கள். முஹத்தா போர் என்ற ஒரு போர் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்கு ஜெய்த் இப்னு ஹாரிஸாவை அமீராக நியமித்தார்கள். ஜெய்த் இப்னு ஹாரிஸாவை அமீராக நியமித்து அனுப்பினார்கள். சொன்னார்கள், இன் குத்தில ஜெய்த், ஜெய்த் அமீராக இருப்பவள் கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர், ஜாஃபர் அந்த இடத்திற்கு அமீராக வருவார். வைன் குத்தில ஜாஃபர், ஜாஃபர் அமீராக இருந்து கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அந்த இடத்திற்கு அமீராக வருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த போருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். முதலாவது ஜெயித் அமீர், அவர் கொல்லப்பட்டால் ஜாஃபர் அமீர், அவர் கொல்லப்பட்டால் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, இந்த மூன்று பேர்களும் அமீராக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்கு மூன்று தளபதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நியமித்து அமீராக அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? புகாரியிலே வரக்கூடிய இந்த சம்பவம், ஜெயித் அவர்கள் அமீராக இருந்து அந்த கொடியை எடுத்து போராடினார்கள். ஃஉசீப, அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு அந்த முன் அறிவித்தலின்படி ஜாஃபர் என்பவர் அந்த கொடியை எடுத்து அமீராக போராடினார்கள், அவரும் மரணிக்கிறார்கள். சும்மா அகத இப்னு ரவாஹா, மூன்றாவதாக யாரை அறிவித்தார்களோ அவர் அந்த கொடியை எடுத்து அமீராக நின்று போராடுகிறார். ஃஉசீப, அவரும் மரணித்து விட்டார். இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஐநாஹு தத்ரிஃபான், அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் சாரை சாரையாக வழிகிறது. ஜாஃபரை நியமித்தேன், ஜெய்தை நியமித்தேன், அபு இப்னு ரவாஹாவை நியமித்தேன், மூன்று பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அதன் பிறகு அவர்கள் அந்த முஸ்லிம்களுக்கு அறிவிக்கிறார்கள், மூன்று பேரின் மரணத்திற்கு பின்னரும் ஹாலித் இப்னு வலீத் அமீராக அந்த கொடியை அவர்களாக எடுத்து எடுக்கிறார்கள். சும்மா ஃபதஹல்லாஹு அலா யதைஹிம், அவர்கள் கைகளிலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எமக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களும் அமீராக இருந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவசியத்தின் போது அந்த இடத்திலே ஹாலித் இப்னு வலீத் அந்த மூன்று சஹாபாக்களுக்கு பின்னாலும் அந்த கொடியை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவர் அந்த இடத்திலே அமீராக ஆகி அந்த கொடியை எடுத்து போராடுகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் கைகளிலே வெற்றியை கொடுத்து விட்டான் என்று இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த எல்லா சம்பவங்களிலும் அமீர் என்பவர் ஒரு ஹலீபாவால் நியமிக்கப்படலாம், அமீர் என்பவர் ஒரு நபியால் நியமிக்கப்படலாம், அமீர் என்பவர் மக்களால் நியமிக்கப்படலாம், அமீர் என்பவர் ஒரு அமீரால் கூட ஒரு அமீர் நியமிக்கப்படலாம் என்பது இந்த முழு ஆய்வின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு இவர் மட்டும்தான் அமீர் என்று நாம் சொல்வோமே ஆனால் இன்னொருவர் வாதிப்பார், இன்னொன்றை எடுத்துக்கொண்டு அவர் ஒன்றை எடுத்து வாதிப்பார். அது குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக விளங்குகின்ற நடைமுறைப்படுத்துகின்றவர்களுக்கு அது சாத்தியம் இல்லாத ஒன்றாகவே இருக்கும். எனவே குர்ஆன் சுன்னா யாரையெல்லாம் அமீர் என்று சொல்கிறதோ அவர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, அவர்களையும் அமீர் என்று ஏற்றுக்கொள்கிறது, இவர்களையும் அமீர் என்று ஏற்றுக்கொள்கிறது, ஒரு அமீரால் நியமிக்கப்பட்டவர்களையும் அமீர் என்று ஏற்றுக்கொள்கிறது, மக்களால் நியமிக்கப்பட்டவர்களையும் அமீர் என்று குர்ஆன் சுல்லா சொல்கிறது. ஒரு அமீர் இருக்கிறார், அவர் ஒரு நிர்வாக பொறுப்பை எடுக்கிறார், அவரையும் குர்ஆன் சுன்னா மிக அழகாக அமீர் என்று சொல்கிறது. எனவே அந்த ஆய்வின் ஒரு பகுதி இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. சந்தர்ப்பத்தின் போது குர்ஆன் சுன்னாவின் ஆய்வோடு உங்களுக்கு நாம் முன்வைப்போம். இந்த இடத்தில் அவருடைய பிரதானமான வாதம், அமீர் என்று ஒருவரை நியமிப்பதானால் அது ஒரு அதிபர் ஹலீஃபா அல்லது நபியாக இருந்தால் மட்டும்தான் நியமிக்க முடியும் என்ற அவருடைய வாதம் என்பது அது ஒரு சுயநலவாதமே தவிர குர்ஆன் சுன்னாவில் இருந்து அப்படியே பார்க்கப்பட்ட ஒரு வாதம் அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்கிறேன். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒளிவு மறைவுமின்றி மிக தெளிவாக மிக அழகாக சொன்னார்கள். பாருங்கள், ஏன் ஒரு ஊருக்கு ஒருவரை அனுப்புகின்ற போது அமீர் ஆக்கினார்கள், ஒரு படைக்கு ஏன் அமீர் நியமித்தார்கள், ஹஜ்ஜுக்கு ஏன் அமீர் நியமித்தார்கள், போராளிகளுக்கு ஏன் அமீர் ஆக்கினார்கள், பஹ்ரைனுக்கும் கூபாவுக்கும் ஏன் அமீர் ஆக்கினார்கள். நாங்கள் சொல்கிறோம், ஒரு கிராமத்திலே மூன்று பேர்கள் இருந்தால் ஒரு அமீர் இருக்க வேண்டும், மூன்று பேர்கள் பயணம் செய்தால் ஒரு அமீர் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஹஜ்ஜு என்ன, ஒரு பயணம் இல்லையா, அமீர் ஆக்கினார்கள். யுத்தம், அது ஒரு படை எவ்வளவு காலம் செல்கிறது, எவ்வளவு தூரம் செல்கிறது, அமீராக ஆக்கினார்கள். சில சில ஊர்களுக்கு, கூபாவுக்கு, பஹ்ரைனுக்கு, யமனுக்கு அமீராக ஆக்கினார்கள். இந்த குர்ஆன் சுன்னாவின் போதனையில் தான், அதே நபித்துவ வழியிலே தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பயணிக்கிறது. ஒளிவு மறைவின்றி தெளிவான இந்த ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அபூதர் என்ற ஒரு நபித்தோழரை அழைத்தார்கள். அபூதர் என்ற நபித்தோழரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இன்னி அராக வைஃபன், உன்னை ஒரு பலவீனமானவராக நான் காண்கின்றேன். ஈமானை என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. ஒரு நிர்வாகம் செய்ய முடியாத பலவீனமான ஒரு மனிதனாக நான் உன்னை காண்கிறேன். எனக்கு எதனை நான் விரும்புகின்றேனோ அதனை உனக்கும் நான் விரும்புகிறேன். நீ பலவீனமானவன், இது ஒரு அமானிதம், உன்னால் சுமந்து கொள்ள முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக சொன்னார்கள். லா தஅம்மரன்ன அலஸ்னைனி, இரண்டு பேர்களுக்கு கூட நீ அமீராக ஆகிவிடாதே. வலா தவல்ல என்ன மாலையத்தீமின், ஒரு அனாதையின் சொத்துக்கு கூட நீ பொறுப்பாளியாக ஆகிவிடாதே. உன்னால் ஒரு அனாதையின் சொத்தையே பராமரிக்க முடியாது, இரண்டு பேர்களுக்கு நீ அமீராக தானாக ஆகிவிடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே வரக்கூடிய வாசகம் தஅம்மர் அன்ன, தஅம்மர என்றால் இது ஸஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். தாமரை என்றால் தானாக ஒரு மனிதன் அமீராக ஆகுவது. இவருடைய வாதம் என்ன, ஒரு ஹலீஃபா நியமிக்க வேண்டும், ஒரு நபி நியமிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அமீர் என்பதுதான் அவருடைய வாதம். ஆனால் இந்த ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் போதுமானது. நீ ரெண்டு பேர்கள் உனக்கு கீழால் இருந்து மூன்றாம் அவனாக நீ இருப்பாயானால் நீ அமீராக இருந்து விடாதே, உனக்கு தகுதி இல்லை. அது மட்டுமா, ஒரு அனாதை தவிக்கிறது, அந்த அனாதையின் சொத்தை கூட நீ பொறுப்பெடுத்து கொள்ளாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே 1826 ஹதீஸாக மிக தெளிவாக இருக்கிறது. எனவே நான் சொன்ன, மேலே சொன்ன எல்லா ஆய்வுகளையும் நீங்கள் ஒரு புறம் வைத்தாலும் இந்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு போதுமானது. சில வேளை நான் அங்கு ஒரு மொழியில் இருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கலாம், சில வேளை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கலாம், சில வேளை ஒரு சஹாபியுடைய கூற்றை சொல்லி இருக்கலாம். எல்லாவற்றையும் விளக்கத்திற்காக சொன்னேன், ஆதாரபூர்வமாக சொன்னேன். அவை அனைத்தையும் நீங்கள் ஒரு புறம் ஒதுக்கி வைத்தாலும் இந்த ஒரே ஒரு ஹதீஸ், ஸஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் இவருடைய அடிப்படை வாதத்தையே உடைத்து விடுகிறது. மூன்று பேர்கள் ஆகின்ற போது ரெண்டு பேர்கள் இருந்தால் ஒரு மனிதர் அந்த சந்தர்ப்பத்திலே அவரும் அமீராக முடியும். அபூதர், உன்னால் முடியாது, யாராலும் முடியாது என்று சொல்லவில்லை, உன்னால் முடியாது. இன்று ஒரு அனாதை, அனாதையுடைய சொத்தை நாம் பொறுப்பெடுக்க முடியாதா? முடியும். அபூதரால் முடியாது, அபூதருக்கு எச்சரிக்கை செய்தார், நீ ஒரு பலவீனமானவன், உன்னால் முடியாது, அனாதையின் சொத்தையே பார்க்க முடியாது, ரெண்டு பேருக்கு நீ தானாக அமீராகி விடாத என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய தெளிவான வார்த்தை. இவற்றை நீங்கள் இருந்து மீண்டும் மீண்டும் செய்யமெடுப்பதன் மூலமாக சத்தியத்துக்கு எதிரான சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்து சத்திய பாதையிலே இறுதி மூச்சு வரைக்கும் நிலையாக நாம் பயணிப்பதற்கு இது இந்த கல்வி இந்த ஆய்வு எனக்கும் உங்களுக்கும் பயன் தரும். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது இதே புத்தகத்திலே தொடராக வருகின்ற விடயங்களை என் அறிவோடு அல்ல, என் கருத்துக்களோடு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹ்வுடைய வேதத்தோடு குர்ஆன் சுன்னாவோடு நான் உங்களுக்கு உரசி உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருமானால் அதனை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்தால் நிச்சயமாக என் சக்திக்கு உட்பட்ட வகையிலே உங்களுக்கு நான் அதனை விளங்கப்படுத்துவேன். எனவே எதனை நாம் செய்யமடுத்துவோமோ அதனை சரியாக எம்முடைய உள்ளத்திலே நாம் நிலைநிறுத்துவோமையானால் அமீர் யார் என்பதை குர்ஆன் சுன்னாவிலே நாம் விளங்கிக் கொள்வோம். அவருடைய வாதம் இன்று இருக்கின்றவர்கள் யாருமே அமீர் இல்லை என்பதுதான் அவருடைய சுருக்கமான ஒரு வாதம். அவர் அந்த புத்தகத்தில் ஆரம்பத்திலே மிக அழகாக எழுதுகிறார், ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், விருப்பில் கட்டுப்பட வேண்டும், வெறுப்பிலும் கட்டுப்பட வேண்டும், பாவத்தில் கட்டுப்படக்கூடாது. அமீருடைய கட்டுப்பாட்டிலே கையை உருவினால் அவருடைய மரணம் அறியாமை கால மரணம் என்று இவ்வளவு ஹதீஸ்களையும் அழகாக மட்டுமல்ல ஆணித்தரமாக விவரித்து விட்டு இறுதியிலே ஒரு கேள்வி கேட்கிறார், இது எந்த அமீர் தெரியுமா? அந்த அமீர் இப்படிப்பட்டவர் என்று அந்த அவ்வளவு வசனங்களையும் ஒரு புறத்திலே அவர் ஒதுக்கி வைக்கிறார். நாம் எந்த போதனையை குர்ஆன் சுன்னாவில் இருந்து தலைமைத்துவத்தின் கட்டுப்பாட்டுக்கு சொல்கிறோமோ அவ்வளவு ஹதீஸ்களையும் அவர் அழகாக எழுதுகிறார். எழுதி இந்த இடத்துல இந்த சத்திய கூட்டத்துக்கு எதிராக அவர் செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவையெல்லாம் உண்மையானது. ஆனால் இன்று அமீர்மார்கள் கிடையாது, எனவே இவற்றை நாம் செயல்படுத்த முடியாது என்று ஒரு வாதத்தை எட்டி வைக்கிறார். சில வேளை அந்த வலையிலே மக்கள் வீழ்ந்து விடுவார்கள். இதனால் தான் 1400 வருடங்களுக்கு முன்னர் சொன்னார்கள், என் சமுதாயத்திற்கு நான் எவ்வளவோ காரியங்களை பயப்படுகிறேன், ஆனால் அதிலே மிகவும் முக்கியமானது வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் வருவார்கள், அவர்களின் சமுதாயத்தை வழிகெடுத்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். இது என்னுடைய மிகவும் பிரதானமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தினார்கள் 1400 வருடங்களுக்கு முன்னர். பின்னர் வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் வருவார்கள், இப்படி அவர்கள் உங்களை வழிகெடுப்பார்கள். இறுதியாக உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய வாதம் ஒரு ஹலீஃபா இருக்க வேண்டும், ஒரு அமீர் இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற அவருடைய வாதத்தில் அவர் சரியானவராகவும் உண்மையிலே நேர்மையானவராகவும் இருப்பாரே. ஆனால் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனையோ நாடுகளிலே அமீர் என்ற பெயரால் அதிகமான அதிகாரிகள் அதிகமான அதிபர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஹலீஃபா என்ற பெயரிலே பஹ்ரைனிலே இருக்கிறார்கள் ஹலீஃபா, யமனிலே இருக்கிறார்கள், அங்கு அமீர் இருக்கிறார், இங்கு மலிக் இருக்கிறார். இப்படி அவருடைய அந்த சிந்தனையின்படியும் அவருடைய கொள்கையின்படியும் இந்த உலகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய அமீர்மார்கள் ஹலீஃபாக்கள் அவருடைய அந்த அறிவின் பிரகாரம் இருக்கிறார்கள். அவர்களுக்காவது அவர் கட்டுப்பட தயாராகவில்லை என்றால் அவருடைய வாதம் சத்தியவாதமா அல்லது சுயநலவாதமா என்பதை நீங்கள் முடிவெடுப்பீர்கள். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எட்டி வைப்பதை தவிர வேறெந்த கடமையும் எமக்கில்லை. அகூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தகஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.